ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 212வது நாமா மகாரூபாயை நமஹ. இந்த நாமாக்கு அர்த்தம் என்னென்னக்க, மாபெரும் வடிவம் உள்ளவள், அதாவது பரம்பொருளிற்கு புருஷன், அவ்யக்தம், வியக்தம், காலம் என நான்கு அம்சமான ரூபங்கள் உண்டு. இந்த நான்கும் படைத்தல், காத்தல், அழித்தல், மூல தத்துவ தோற்றம் ஆகியவற்றிற்கு காரணமானவை. அவைகளுக்கும் காரணமானதுனால அவற்றையும் விட பெரியவளானதுனால அம்பாளை வந்து இங்கே மகாரூபா அப்படின்னு சொல்லப்படுறார். சிருஷ்டியின் தொடக்கத்தில் வெளிப்படும் பரம்பொருளின் அம்சம் அவ்யக்தம் எனப்படும். அதாவது இன்னதென்று அறிய முடியாதபடி உள்ள ஒரு நிலை. பரம்பொருள் இன்றைக்கும் அசைவு இல்லாமல் எந்த விதமான இயக்கமும் இல்லாமல் இருக்குது. அந்த சிருஷ்டியை உத்தேசித்து அதில் ஒரு சலனம் ஏற்படும். அந்த சலனம்தான் அவ்யக்தம் சொல்லப்படும். அதாவது உலகமாக அது இனிமேல் தான் வெளிப்பட வேண்டிய நிலை, அதற்கு முந்தைய நிலை தான் இந்த அவ்யக்தம். அதே மாதிரி மகாபிரளய காலத்தில் இந்த உருவான இந்த பிரபஞ்சமானது தனித்தனியாக வெவ்வேறாக காணப்படும். இன்னதென்று தனியாக இல்லாமல் மறுபடியும் மூலப்பொருளாக மாற்றப்பட்டு அந்த அவ்யக்த நிலைக்கு அடையுமா. எங்கே தோன்றியதோ, எந்த சலனத்திலிருந்து அந்த பிரபஞ்சம் தோன்றியதோ, அந்த பிரபஞ்சம் முழுவதும் சேர்ந்து மறுபடியும் அந்த அவ்யக்த நிலையிலே போய் வந்து ஒடுங்குமா. இன்னதென்று அறிய முடியாத அவ்யக்தம் வியக்தமாக ஆனபோது அதற்கு மகத் அப்படின்னு ஒரு பெயர். அதாவது சலனம் ஏற்படுறது, அது அவ்யக்தம் சொல்லப்படுறது, அந்த பிரம்மத்தினுடைய சலனம் அது. அந்த அவ்யக்தத்திலேருந்து இந்த வியக்தமாக மாறுறது அப்படின்னாக்க இந்த தோற்றம் ஏற்படுறது, பிரபஞ்ச தோற்றம், அது வியக்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு மகத் அப்படிங்கிற பெயர். இந்த மகத்தின் வடிவாக இருப்பதால் அம்பாளுக்கு மகாரூபா அப்படிங்கிற ஒரு நாமம் வழங்கப்படுறது. முத்தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல் முதலிய மூன்று மாபெரும் செயல்களையும் பிரம்மன், விஷ்ணு, சிவன் முதலான மூவரும் செய்கிறார். அவர்கள் மகான்கள் அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர்களது வடிவாக இருந்து இந்த தொழில்களை செய்போள், அல்லது அந்த மூன்று தொழில்களையும் அவர்களை செய்ய சொல்லி அம்பாள் ஆணையிடுறார். அதனால் மகாரூபா அப்படின்னு வழங்கப்படுறார். இந்த நாமா வந்து அம்பாள் மாபெரும் வடிவம் உள்ளவள் அப்படிங்கிற ஒரு பொருள்பட மகாரூபாயி நமகன் அப்படிங்கிற நாமால் வழங்கப்படுறார். அடுத்த நாமா மகாபூஜ்யாயி நமகன். இந்த நாமாவுடைய அர்த்தம் என்னென்னா, பெருமை மிக்க பூஜைக்கு உரியவள். பூஜிக்கப்பட வேண்டியவர்களாகிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலியவர்களாலும் பூஜிக்கப்படுவள் அப்படின்னு சொல்லப்படுறது. மகான்களை விடவும் பெரியவள், அதனால் மகதி. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களால் வணங்கப்படுறா, அதனால் பூஜ்யா. எனவே மகதியாயும் பூஜையாயும் இருப்பதால் மகாபூஜ்யா அப்படின்னு அம்பாள் அழைக்கப்படுறா. இது மாதிரி அம்பாள் வந்து பெருமை மிக்க பூஜைக்கு உரியவள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கே மகாபூஜ்யா அப்படிங்கிற ஒரு நாமால் விளங்குறா. அடுத்த நாமா மகாபாதக நாசின்யை நமக. பிரம்மகத்தி முதலிய மகா பாபங்களை எல்லாம் போக்கடிப்பவள். மகாபாதகங்கள் ஐந்து வகைப்படும். அவை பிரம்மகத்தி, திருடுதல், மது அருந்துதல், வேற்றோர் மனை நோக்குதல், இந்த நான்கு பாவங்களும் உடையவர்களோட சேருதல். இது ஐந்து பாவங்களும் மகாபாதகங்கள் சொல்லப்படுறது. இவைகளுக்கான பிராய்ச்சித்தங்கள் பல சாந்தி கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு பிராய்ச்சித்த கர்மாவாகவும் தேவியை வழிபடுவதனால் இந்த பாவங்களை அவற்றால் ஏற்படும் கெட்ட வாசனைகளும் அடியோடு அழித்துவிடும் தன்மை அம்பாளுக்கு உண்டு. அம்பாளுடைய பாதஸ்மரணம் இதற்கு வழி செய்கிறது. இந்த வாசனைகள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பாதகங்களை செய்ய தூண்டும். அதனால் இந்த வாசனைகளை வந்து வேரோடு அழித்து நல்ல வாசனைகளை ஏற்படுத்துகிறது அம்பாளுடைய வழிபாடு. பிரம்மாண்ட புராணத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் தேவியின் பாதஸ்மரணமே பிராய்ச்சித்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அம்பாளுடைய அந்த பாதஸ்மரணம் பண்ணக்கூடிய அந்த பக்தர்களுடைய பாவங்கள் தீர்க்கப்படுறது. அந்த பொருள்பட இங்கே அம்பாளுக்கு மகாபாதக நாசினி நமக அப்படிங்கிற ஒரு நாமா வழங்கப்படுறது. அடுத்த நாமா மகாமாயை நமக. பிரம்மாதிகளுக்கும் கூட மோகத்தை உண்டு பண்ணுவதால் மகாமாயா ரூபினியாக இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுறது. மாயை என்பதற்கு கிருபை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. அதை ஒட்டி கிருபை நிறைந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக கொள்ளலாம். மாயா என்றும் சக்தி என்றும் ஹ்ரீம் என்ற சக்தி பீஜாட்சத்துக்கு பெயர். அதற்குள் தேவியுடைய சக்தி அனைத்தும் அறிந்திருக்கிறது. இந்த ஹ்ரீம் என்ற பீஜம் பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் மூன்று கூடங்களுக்குள் கிரந்தி போல ஒரு முடிச்சு போல விளங்குறது. அந்த மகாமாயாவாக அக்ரீம் எனும் பீஜாட்சர வடிவில் உள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுறது. ஒரு விதையினுள் எப்படி ஒரு மரத்தின் எல்லா அவயங்களும் சூட்சமாக உள்ளதோ அதுபோல் அம்பாள் சூட்சமாக அந்த கிரீம் பீஜத்தில் உறைஞ்சிருக்காளாம். அதனால் அம்பாளுக்கு மகாமாயா அப்படிங்கிற ஒரு பெயர் வழங்கப்படுறது. ஞானத்தோடு கூடிய தாயின் வயிற்றில் உள்ள ஒரு கரு மாயினால் தன்னுடைய சுய அறிவை மறைத்து அந்த ஜீவனை பிறப்பெடுக்கும்படி செய்து பூர்வஜன்ம சம்ஸ்காரங்களுக்கு வாசங்களுக்கு ஏற்றவாறு அதற்கு விருப்பு வெறுப்புகளை ஆணவம் முதலிய உணர்வுகளையும் ஏற்படுத்துவது மாயின்னு சொல்லப்படுது. இந்த மாயையை உருவாக்கக்கூடிய ஒரு மகாமாயாவதான் அம்பாள் இருக்கலாம். அதனால் இந்த பிரம்மாதிகளுக்கும் கூட முகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறதுனால மகாமாயா ரூபிணி அப்படின்னு சொல்லப்பட்டு இங்கே மகாமாயா என் மக அப்படிங்கிற ஒரு நாம அம்பாளுக்கு வழங்குறது. அடுத்த நாம மகத்தான சத்துவ குணத்தை உடைய ஒரு நாமாவாக மகாசத்வாயை நமக அப்படிங்கிற பொருள்பட இங்கே ஒரு நாம அம்பாளுக்கு வழங்குறது. சத்துவம் என்பது குணம், பலம், இருக்கும் தன்மை என்ற பொருளை கொண்டது. தேவி மகத்தான குணத்தை உடையவள், மகத்தான பலத்தை உடையவள், அல்லது மகத்தான ஸ்திதியை உடையவள். என சத்துவகுணம் ஸ்திதி அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு குறித்தானது. சத்துவம் என்றால் மனம் என்றும் பொருள். பிரம்மாதி கீழபரியந்தம், அதாவது பிரம்மா முதல் புழு வரைக்கும் உள்ள எந்த வேறுபாடும் இல்லாத விரிந்த பெருமை மிக்க மனம் உள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தமாக சொல்லப்படுது. சத்துவம் அப்படிங்கிறது இருக்கை, இருப்பதின் தன்மை, ஒரு பொருளை தனித்து காட்டக்கூடிய குணமும் பலமும். அம்பாள் சத்துவகுணமாக இருக்கா, அந்த இருக்கிறதுனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறதும் இருக்கலாம். எல்லாவற்றிலும் இரண்டுமாக விளங்குறதுனால அம்பாளை மகாசத்வா அப்படின்னு அழைக்கிறார். அந்த பொருள்பட இங்கே அம்பாளுக்கு மகாசத்வா இனமாக அப்படிங்கிற நாம விளங்குறது. இப்படியாக அம்பாளுடைய அந்த சூட்சும விஷயங்களை ரொம்ப அழகாக வசனியாதி வாக்தேவர்கள் அணுகியிருக்கா. அந்த அர்த்தத்திலே இந்த நாமாக்கள்லாம் நம்ம ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.